ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருக்கிற வெளிப்படைத்தன்மை அறிக்கை வந்து முதல்ல வந்து அந்த நிகழ்வு வந்து பாராட்டுக்குரியது. ஏன்னா கூகுள் இதை வந்து ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க, ட்விட்டர் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் ஃபேஸ்புக் ரொம்ப நல்லா செய்யாமல் இருந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நல்லது. ஆனால் இந்த வெளிப்படைத்தன்மை அறிக்கை உண்மையிலேயே வெளிப்படைத்தன்மையாக வெளியிடுக்கப்பட்டிருக்கிறதுனா அது முழுக்க ஆமான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா முதல்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இதில் வந்து யார் யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் அல்லது முகநூலில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை போய் சேரும். ஏன்னா அது வந்து அந்த மெம்பர்ஸ் வால், அதுக்கு பின்னாடி தான் போட்டிருக்கிறாங்க இப்போதைக்கு. இது வரைக்கும் அது ப்ரெஸ் ரிலீஸாக வந்திருக்கே ஒழிய நீங்கள் அதை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் முகநூலில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கணும். ஸோ அது எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையானதுன்னு எனக்கு தெரியல. அது ஒன்று, அது கேள்விக்குறி உண்டாக்கணும். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, குறிப்பாக இப்போ இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து நிறையா தகவல் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான தகவல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்கிறது வந்து போடலை. பொதுவாக தகவல்கள், அந்த தகவல்களில் வந்து தேச நலன் குறித்த தகவல்கள் அல்லது கிரிமினல்கள் குறித்த தகவல்கள், இப்படி பல தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அது எப்படிப்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டது, எந்தெந்த சூழ்நிலையில் வந்து தனிநபர்களை பற்றிய விஷயங்கள் பகிரப்பட்டதுன்னு சொல்லலை. ஸோ அதனால் அந்த வெளிப்படைத்தன்மை அறிக்கை வந்து ஒரு தளத்தில் வந்து வரவேற்கப்பட்டாலும் கூட இந்த இரண்டு கேள்விகளையும் பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப கட்டாயமா இருக்கு.
அதே சமயத்துல இந்த குறிப்பிட்ட வெளிப்படைத்தன்மை அறிக்கையின் மூலம் அமெரிக்காவும் இந்தியாவும் தான் முதல் இரண்டு இடங்களில் ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர்களின் தகவல்களை பெறும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை இந்த புள்ளிவிவரங்கள் காட்டுவதாக ஃபேஸ்புக்கினுடைய இந்த அறிக்கை கூறுகிறது. இப்படி அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த அளவுக்கு இதில் ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அமெரிக்காவும் இந்தியாவும் காரணம் ரொம்ப ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் மட்டுமே இப்போ நம்ம புதுசாக பார்க்கல. நம்ம இதில் சொல்லப்படுகின்ற இந்த எந்தெந்த முக்கியமான நாடுகள், உதாரணமாக முதல்ல அமெரிக்கா, அமெரிக்காவும் கனடாவும் சேர்ந்து ஃபேஸ்புக்கில் இருக்க அது வந்து ஒரு தொகுப்பு, ஒரு தொகுப்பாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் ஐக்கிய ராஜ்யம், இதெல்லாம் இருக்குது. இவங்க கேட்டுக்கிட்டு இருக்க அந்த தகவல், அந்த கண்காணிப்புக்கு சம்பந்தப்பட்டமான அந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணிக்கைகளை பார்த்தீங்கன்னா, இது ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை, கூகுள்லையும் இதே மாதிரி தான் இந்தியா நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் வந்து மற்ற இடங்களை விட வந்து குடிமகன்களை வந்து ரொம்ப கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற ஆர்வம் தான். ரெண்டாவது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இந்தியாவுடைய சூழ்நிலை, ஸ்திரத்தன்மைகள் வந்து அரசனுடைய ஸ்திரத்தன்மை, அது குறித்து ஐயப்பாடுகளாகவும் இருக்கலாம். ஆனால் நான் என்ன காரணம், இது கலாச்சார ரீதியாக வந்து நம்மகிட்ட வந்து முக்கியமாக இந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைவசிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது இந்தியா போன்ற தேசங்களில். அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஆனால் இதை நான் வந்து இது வந்து முகநூலில் மட்டும் நடக்கிறது மிக முக்கியமான விஷயமா சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா தேசிய அளவிலேயே இந்திய அரசாங்கம் இதைவிட பல மடங்கு முக்கியமான சில கண்காணிப்புகளை செஞ்சிட்டு இருக்கு.
இந்திய அரசு இதைவிட அதிகமான மேலதிக கண்காணிப்புகளை இணையத்தில் கையாண்டு வருவதாக நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் எதை குறிப்பிட்டு அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள்?
உதாரணமாக பார்த்தோம்னா, இப்போ இந்த குறிப்பாக வந்து ஃபேஸ்புக், கூகுள் இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் பேசுகிறப்ப, இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, இந்தியாவுடைய இந்த தகவல் வேண்டி கண்காணிக்க கொடுத்த கோரிக்கையுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3745, அதில் வந்து 4144 அக்கௌண்ட்ஸ், அது வந்து தனி நபர்களாக இருக்கலாம், குரூப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்கினுடைய கணக்குகளை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த 3000-4000 குறிப்பிடத்தக்க எண்ணிக்கை தான், நம்ம உதிக்கிற முடியாது. ஆனால் போன வருடம் ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் வந்து சென்ட்ரல் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, மைய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பின் கீழே. இந்த மைய கண்காணிப்பு அமைப்புங்கிறது வந்து மிகவும் பலம் வாய்ந்தது. அதாவது நீங்கள் இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டிஸ் ஏஜென்சியுடைய ஸ்கேம் வழக்கு அந்த அளவுக்கு கூட இருக்கும். ஏன்னா இவங்க இந்த மைய கண்காணிப்பு சேவை வந்து இதனுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொலை தொடர்புகள் வசதிகளுக்கும், அதாவது டெலிஃபோனாக இருக்கலாம் அல்லது அலை செல்பேசியாக இருக்கலாம், மொபைல் ஃபோனில் இருக்க டெக்ஸ்டாக இருக்கலாம், வாய்ஸ் மெசேஜ், இன்டர்நெட்டில் இருக்கிற இணையத்தில் வருகின்ற அனைத்து தகவல்களையும் கண்காணிக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதியும் அதற்கான நிதி ஆதாரத்தையும் பெற்றிருக்கு இந்த மைய அமைப்பு. அதை பற்றி நம்ம இந்த ஃபேஸ்புக் பற்றி கவலைப்படுகின்ற அதே தருணத்தில் வந்து இந்த மாதிரியான அமைப்புகளை பற்றி நம்ம முன்னெப்போதிலும் மிக அதிகமாக விவாதங்களையும் சட்டங்களையும் எழுப்பணுங்க அப்படிங்கறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
அத்தகைய விவாதங்கள் இந்திய அளவில் நடந்து வருவதாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
தூரதிருஷ்டவசமா இல்லை, அதாவது இல்லைன்னா சுத்தமா இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த சமூக அமைப்புகள், குறிப்பாக வந்து இந்த இன்டர்நெட் இணையங்களை, இணையங்களுடைய சுதந்திரம் குறித்து நடக்கின்ற சில தன்னார்வ நிறுவன குழுக்கள் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து இது குறித்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய திருப்பி அவங்களுடைய எதிர்ப்புகள்லாம் மைய என்ன சொல்றது ஒரு மைய நீரோட்டத்திலேயோ இல்லது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ வந்து அந்த அளவுக்கு வந்து பதிவு செய்யப்படலைங்கிறதா என்னுடைய கணிப்பு. ஆனா அவங்க ஓரளவு வந்து இது குறித்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான எதிர்ப்பு எங்கிருந்து வரணும் எங்கிருந்து வரல அப்படின்னா அது இந்திய தகவல் தொழில்நுட்ப இண்டஸ்ட்ரியிலிருந்து அந்த அவங்க தொழில் முனைவோட்டிருந்து. நான் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவா பாக்குறேன், அதுக்காக அவங்க எல்லாம் வந்து இந்திய அரசுக்கும் இந்திய அரசியல் சாதனத்துக்கும் முழுக்கமுக்கும் உடன்பட்டு போறாங்க, அவங்க எல்லாம் சுதந்திர தேசியவாதிகள் அதனால ஒத்துக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன காரணம் நினைக்கிறேன்னா வந்து இந்திய தகவல் தொழில்நுட்ப தொழில் துறையாகப்பட்டது முழுக்க முழுக்க அதாவது ரொம்ப தொழிலாளர்களை சார்ந்ததாக இருக்கிறதே ஒழிய இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியை சார்ந்ததாக இல்லை காப்பிரைட் சம்பந்தமா இல்லை. நீங்க தொழிலாளர்கள் சம்பந்தமா இருக்கிறதுனால நம்மளுடைய இப்ப நம்மளுடைய விவாதங்கள் பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப தொழில்துறை சார்ந்த எல்லா விவாதங்களும் நாம வந்து ரொம்ப மற்றவர்களுடைய நம்மளுடைய ஊதியம் வந்து மிகவும் குறைவானது, அதனால நமக்கு வந்து மார்க்கெட் அதிகமா இருக்கு. நம்ம திறமையானவர்கள் தான், ஆனா நமக்கு வந்து இந்த ஊதியம் இந்த லேபர் ஓரியன்ட் மார்க்கெட்டா இருக்கிறதுனாலதான் அந்த இண்டஸ்ட்ரி இருக்க முடியும், அதனால அதற்கான விழிப்புணர்வு இல்லை. மூன்றாவது காரணம் எதை பாக்குறேன்னா நம்ம அந்தரங்கம் குறித்த விஷயங்கள் இருக்கின்ற அந்தரங்கம் சார்ந்த சட்டம் குறித்த விஷயங்கள் நமக்கு பொதுவாக விழிப்புணர்வு கம்மியா இருக்கு. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா வந்து சுதந்திரம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த மற்ற ஒரு அரசியல் தளத்தில் நடக்கிறே ஒழிய இந்த இணையதளத்துல இருக்கிற இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் அவங்களோட சேரலை இன்னும், அது சேர்ந்தா தான் நடக்கும். ஆனா அது சீக்கிரம் நடக்கணும், நடக்கலைன்னா வந்து நாம இந்தியாவில் நடக்க மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரியான கண்காணிப்பு கட்டமைப்பு வந்து நம்ம வந்து கேள்வி கேட்காம விட்டுட்டு இருக்கிறோம். அது உண்மையிலே ரொம்ப கவலைக்குரியது.
உங்க பார்வையில பேஸ்புக்ல ஆகட்டும் இணையத்தில் ஆகட்டும் ஒரு நபர் தன்னுடைய அந்தரங்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அந்த செயலாவது நடந்து வருகிறதா இந்தியாவில் அல்லது இந்தியாவை போன்ற தெற்காசிய சமூகங்களில்?
சில இடங்கள்ல நடந்து வருது. உதாரணமா வந்து இப்ப எனக்கு தெரிஞ்ச சில தன்னார்வ குழுக்கள்லாம் வந்து இன்டர்நெட்ல இணையங்கள்ல வந்து எப்படி கவனமாகவும் தற்காப்புடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில அது குறித்து சில மேனுவல்லாம் வந்து பிரசுரிச்சு வெளியிட்டிருக்கிறாங்க, இணையங்கள்லையும் கிடைக்குது. அதை பற்றி இப்ப நம்ம வந்து ரொம்ப நீளமா பேச முடியாது இந்த செவியில. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா இன்டர்நெட்ங்கிறது வந்து ஒரு காலத்துல வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதை வந்து முதல்ல மனித சமூகம் பார்த்தபோது இது வந்து ஒரு இந்த டூல் வந்து ஒரு அனானிமிட்டி டூல், இது ஒரு அனாமதையாக இருக்கும். நாம வந்து யார வேணா இருக்கலாம், ஆனா எப்படி வேணா உருவப்படுத்திக்கலாம் தன்னை இந்த இணையத்துல இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுன்ற இருந்தது. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப கடந்த 8-10 ஆண்டுகளாக இது எப்படி இருக்குன்னா இணையம் எப்படி இருக்குன்னா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு துண்டை போட்டாலும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க போட்டாலும் அதை நீங்க திருப்பி எடுக்க முடியாது. ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம், ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் சூழ்நிலை. அதனால வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா பொறுப்பா நம்ம என்ன சொல்லணும் விரும்புறோமோ அதைத்தான் சொல்ல முடியுமே ஒழிய எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணும்போது ஐயோ போயிடுச்சேன்னு இது பண்ண முடியாது. அது இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா அப்படித்தான் போயிட்டு இருக்கீங்க இணையம் வந்து திருப்பி எப்படி ஆயிட்டு இருக்குன்னா நீங்க தற்காப்போட இருக்கலாம், ஆனா நீங்க செய்தி அனுப்புற அந்த செய்தி வாங்குறவர் தற்காப்போட வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அவர் வந்து வெளியே கூப்பிட்டுடலாம். சோ அந்த ரிஸ்க் இணையத்துல அதிகமாகிக்கிட்டே இருக்கு.
இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது. இணையம் கொடுக்கும் அந்த அனாமதேய சூழலை பயன்படுத்தி அரசுகளை எதிர்க்கும் குழுக்களாகட்டும் கிளர்ச்சிக்காரர்களாகட்டும் இன்னும் சில தீவிரவாத குழுக்களாகட்டும் இதை பயன்படுத்தி அவர்களுடைய கொள்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள். அதை கண்காணிப்பது என்பது அரசனுடைய கடமைகளில் ஒன்று. அதை உங்களை போன்ற சுதந்திர ஆர்வலர்கள் இணைய சுதந்திரத்தை வலியுறுத்துபவர்கள் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இணைய சுதந்திரம் அதிகமாக தேவை என்கிற வாதத்தை முன்வைக்கிறீர்கள். இது யதார்த்தத்திற்கு பொருந்தாத வாதம் என்கிற விமர்சனம் அரச ஆதரவாளர்களால் வைக்கப்படுகிறது.
அரசு ஆதரவுகளால் வைக்கப்படுகின்ற எல்லா எந்த வாதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க வந்து தெளிவா எதையும் சொல்றது கிடையாது. அதாவது உதாரணமா இந்திய அரசாங்கமே வந்து பேஸ்புக்ல இத்தனை வேண்டுகோளை விடுத்திருக்காங்கன்னா இது என்ன மாதிரியான வேண்டுகோள், இது எதிர்ப்பு வந்து எத்தனை வேண்டுகோள் தேச நிலை உண்மையிலேயே பாதிக்கக்கூடியது அப்படிங்கறது குறித்து அவங்க மட்டுமே அதை முடிவு பண்ணிட முடியாது. அவங்களுக்கு இது தேச நிலன்னு ஒருத்தர் ஏன்னா தேசங்கிறது சொல்ல நபர்களால கட்டமைக்கப்பட்டது தானே. சோ ஒருத்தர் எது தேச நிலை நினைக்கிறாரோ அதுவே வந்து எல்லாத்துக்கும் தேச நிலனக்கூடிய விஷயமா மாறிட முடியாது. ஒருத்தருக்கு வந்து அது வந்து தன்னுடைய கருத்தாக்கமாக தன்னுடைய கருத்து சுதந்திரமா கூட இருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து இந்த அனாமதேயமா வந்து இணையத்தில் உழவுறதை பத்தி சொன்னீங்க. இன்னும் சொல்ல போனா முகநூலினுடைய இருக்கின்ற அந்த மார்க்கெட்டிங் டைரக்டர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அதாவது மார்க் சுக்கர்பெர்க்குடைய சகோதரி, அவங்க வந்து சமீப காலத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து அனாமதைய மேல வந்து யாருமே வந்து பின்னூட்டம் விடுதலோ அந்த காலம் வந்து முடிய போகுது. ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து நிறைய பெண்களுக்கு எதிரான புல்லிங் நடக்குது, அதே மாதிரி நிறைய பசங்களை வந்து இது பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கொடுமை பண்றாங்க, அவங்களை தட்டிட்டு பேசுறாங்க. அதனால இணையங்கள்ல வந்து அனாமதேயம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அது இனிமேல் முடிவு கொண்டு வரணும். இதனுடைய மிக முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹஃபிங்டன் போஸ்ட்ல வந்து ஹரியானா ஹஃபிங்டன் வந்து அவங்க வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவு எடுக்க போறாங்க, எடுத்துட்டாங்க. அது என்ன எப்ப நடைமுறைக்கு வருதுன்னு தெரியல. அவங்களும் வந்து அனாமதேயமா பின்னூட்டு விடுதலை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மேலிருந்த வாரியா பாக்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அனாமதேயம்ங்கிறதுக்கு வந்து நிறைய அதுக்கான தேவைங்கிறதுக்கு நிறைய வாதங்கள் இருக்கு. முதல்ல சொல்லணும்னா, ஒரு சாதாரண கலாச்சாரவாதம் சொல்லணும்னா, ஒரு பெண்ணோ ஆணோ தன்னுடைய வளர்ச்சி பருவத்துல 13-14-15 வயசுல வந்து தன்னை தன்னுடைய பாலியல் சம்பந்தமாகவோ தன்னுடைய உடல் கூறுகள் சம்பந்தமாகவோ பல பேர்கிட்ட கேட்கறதுக்கு சில விஷயங்களை சங்கடப்படலாம். ஆனா அனாமதேயம் வந்து இணையத்துல வந்து அது குறித்து ஒரு ஒரு போரத்துல போய் பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு வழி வகுக்குது. அது நடக்கு. இது வந்து இன்னைக்கு எல்லா இடங்களையும் நடக்கிற விஷயம். இன்னொன்னு வந்து, அனாமதேயத்தை நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து இலங்கையில இருந்து பங்களாதேஷ்ல இருந்து எத்தனையோ இடங்கள்ல, ஒடுக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து வந்து அனாமதேயமா வந்து தகவல் வெளியே கொண்டு வரப்படுகின்றது. அதை வந்து நீங்க நிப்பாட்டிடுவீங்க. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுதந்திரமான இடங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கு ஐரோப்பா, வட அமெரிக்க நாடுகள்லயே கூட கல்வித்துறைகள் இருக்கிறவங்களே எத்தனையோ பேர் வந்து தங்களை அனாமதேயமா வச்சுக்கிட்டு தங்கள் வந்து நடைமுறையில பேச முடியாத விஷயங்களை அனாமதேய அந்த அந்த அடையாளத்தின் கீழ் நிறைய பேசுறாங்க. இது இன்னைக்கு நிறைய உதாரணங்கள் தர முடியும். அதனால இதை வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து நாங்க வந்து ஒழுங்கா பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அந்த வாதங்கள்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன் நானு. அரசு வந்து எப்பயுமே வந்து அதிகமா குரல் எழுப்பு எழுப்பு வந்து அரசனுடைய வந்து ரொம்ப நம்மளை வந்து அடிமைப்படுத்துறதுக்குதான் முயற்சி பண்ணும். அது வந்து அவங்க இது இப்படி இது செய்யறதுனால பணாமதேயமா தான் எல்லாம் அது இருக்க கூடாது அப்படிங்கறதுனால இதெல்லாம் முடிஞ்சு போயிருமோன்னா முடிஞ்சு போயிடாது. இன்னொரு தளத்துல வெளியே வரத்தான் போகுது.